காதலும் சாதியும். படைப்பவர் மகா தமிழ் பிரபாகரன்.
காதலுக்கும் சாதிக்கும் இடையே கடும் முரண்பாடுகள் நிலவும் இன்றைய காலகட்டத்தில் அதனை பற்றி உரையாடுவது தமிழ் சமூகத்தின் யதார்த்த நிலைகளை புரிந்து கொள்ள துணை புரியும் என்ற நம்பிக்கையுடன் காதலும் சாதியும் என்ற தொடர் தொகுப்பை வழங்கும் நான் மகா தமிழ் பிரபாகரன்.
வா, ஜாதி மல்லியெல்லாம் 10 ரூபா 10 ரூபா வாங்க, வாங்கம்மா 10 ரூபா 10 ரூபா வாங்க. ஜாதி மல்லி.
சாதி மல்லிக்கும் சாதிக்கும் தொடர்பு இருக்கிறதோ இல்லையோ, பூவோடு தொடர்புடைய காதலுக்கும் சாதிக்கும் உள்ள நீண்ட நெடிய மோதலை இன்றும் காண முடிகின்றது. உடுமலைப்பேட்டையிலிருந்து உஸ்பெகிஸ்தான் வரை, நார்வே முதல் நாய்க்கன் குட்டாய் வரை காதலை உதிர்க்கும் பேரன்பின் நெருக்கத்தை சொல்வது பூக்களே. பூவிற்கும் காதலுக்குமான இணக்கம் உலகெங்கும் ஒன்று இருக்கும் பொழுது தமிழ் சமூகத்திலும் இந்திய சமூகத்திலும் காதலுக்கான அங்கீகாரத்தை சாதி தீர்மானிக்க நினைக்கின்றது. அதையே இச்சமூகத்தின் கண்ணியமாகவும் காட்ட முனைகின்றனர். இன்னும் ஒரு படி மேலே சென்று சாதி என்ற வடிவத்திற்குள் ஓர் ஆண் ஒரு பெண்ணின் தனிப்பட்ட வாழ்க்கையை பொருத்தி பார்க்கும் மனப்பாங்கை நாகரிகமாகவே கருதுகின்றனர். அந்த நாகரிகம் பிறப்பால் உயர்வு தாழ்வை கடைபிடிக்கும் வருண போக்கை கொண்டிருக்கின்றது. உயிர் அணுக்களை கடன் பெற்று குழந்தை பெறும் அறிவியலை ஏற்றுக்கொண்ட இந்நூற்றாண்டின் இளைஞர்கள் கூட சாதியை கௌரவத்தின் திசுவாகவே அணுகுகின்றனர். அப்படியான சாதிய மனப்போக்குகள் கடந்த காலங்களில் பெரும் வன்முறைகளையும் கொடூரமான கொலைகளையும் தமிழ்நாட்டில் நிகழ்த்தியிருக்கின்றன. ஆயிரக்கணக்கான காதல் கதைகளுக்கு சாதி முடிவுரை எழுதியிருக்கின்றது. சில ஊரறிய நடந்தேறின, பல சாதியறிய அரங்கேற்றப்பட்டன. அப்படி ஒரு கொலை சம்பவத்தை திருப்பூர் அருகே உள்ள உடுமலைப்பேட்டை காண நேர்ந்தது. அந்த சம்பவத்தில் உயர் சாதி வகுப்பைச் சேர்ந்த கௌசல்யாவும் அவரது காதல் கணவரான சங்கரும் கோர வெறியில் சரிந்து கிடந்தனர். இதில் இறுதியாக உயிர் பிழைத்தது கௌசல்யா மட்டுமே. இந்தியாவையே உலுக்கிய இந்த சாதிய ஆணவ கொலை வழக்கு கௌசல்யாவின் தந்தை சின்னசாமி உட்பட 6 பேருக்கு தூக்கு தண்டனையை வாங்கி கொடுத்திருக்கின்றது. உடுமலைப்பேட்டையிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் குமரலிங்கம் எனும் சங்கர் கிராமத்திற்கு கௌசல்யாவை சந்திக்க சுட்டெரிக்கும் ஒரு மதிய பொழுதில் சென்றிருந்தேன். அவ்வெயிலின் உலர்ச்சி சிசிடிவியில் வெளியான அச்சம்பவத்தின் வெப்பமயமான காட்சியை நினைவூட்டியது. அந்த வெப்பத்தில் சிக்குண்ட இரு மனங்களின் வாழ்வை விவரித்தார் கௌசல்யா.
ஃபர்ஸ்ட் வந்து நண்பர்களாக தான் இருந்தோம். கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் தான் சங்கருக்கே தெரியும் நான் அவனை அவ்வளோ லவ் பண்ணுறேன்னு. அது வரைக்கும் அவன்கிட்ட நான் விரும்புகிறேன்ற விஷயத்தை அவன்கிட்ட நான் சொல்லவே இல்லை. நான் ஜாப்பனீஸ் கிளாஸ் போயிட்டு இருந்தேன் அந்த லாங்குவேஜ் கற்றுக்கணுன்றதுக்காக. அப்போ போயிட்டுருக்கும்போது கிளாஸ் வந்து காலேஜ் பஸ் போயிடும். அப்போ அவுட் பஸ்ஸில் போகிறதுக்காக வந்தபோது என் கூட சங்கர் வந்தான். அந்த பஸ்ஸில் இந்த கண்டக்டர் பார்த்துட்டு எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லிட்டாரு. அதனால் இந்த பிரச்சனை எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு.
அப்போ வீட்டுக்கு தெரியும் பொழுது என்ன என்ன மாதிரி ப்ரெஷர் கொடுத்தாங்க உங்களுக்கு வந்து?
ஃபஸ்ட்டு வந்து சங்கர் வந்து என்னை ஏமாற்றிட்டு போயிடுவா, எனக்கு ஒரு குழந்தை கொடுத்துட்டு என்ன நடு ரோட்டில் நிற்க வச்சுட்டு போயிடுவான், அவனுக்கு தேவை அது மட்டும்தான் அப்படி சொல்லி பேசினாங்க. அதுக்கப்புறம் சாதி ரீதியான வார்த்தைகளை நிறையா இது பண்ணி, அதுக்கப்புறம் சங்கரை திட்டி என்னை திட்டி, அப்புறம் நிறையா ஃபோனெல்லாம் பிடுங்கி வச்சுட்டு எப்பயும் போல் காலேஜுக்கு அனுப்ப மாட்டேன் அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க.
காதல் வந்ததும் பிறந்திலிருந்து வளர்த்த அம்மப்பாவை விட்டுட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு போயிடுறாங்கன்னு ஒரு பார்வை பொதுவாக முன்வைக்கப்படுது. சிலர் இதை அன்புன்னு சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
இல்லை, நான் அதை வந்து அன்பு ரீதியான முடிவுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இங்கே சாதி கட்டமைப்பு வந்து முழுக்க முழுக்க ஒரு பெண்ணை மையப்படுத்தி தான் இங்கே இருக்குது. ஏன்னா அந்த பெண் தான் அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்கி கொடுக்க ஒரு கருவியாக இருக்கா. ஸோ அதனால் வந்து அந்த பொண்ணோட வயிற்றில் வந்து வேற ஒரு ஆணோட கரு வந்துடுச்சுன்னா அவங்களோட சாதிய புனிதம் போயிடும்ன்றதுக்காகவே ஒவ்வொரு பெண்களோட காதலையவே எல்லா வீட்லையுமே, என்னோட காதல் வந்து எல்லா வீட்லையுமே அந்த பெண்ணோட காதலை மறுக்க தான் செய்கிறாங்க. அதுக்கான காரணங்கள் வேற வேற காரணங்கள் சொல்லிக்கிறாங்க. ஆனால் உண்மையான காரணம் வந்து இந்த ஒரு விஷயம்தான்.
உங்களோட காதல் விவகாரத்தை வந்து வீட்டில் புரிய வைக்க முயற்சி பண்ணீங்களா?
அது நான் வளர்ந்த சூழல் வந்து எனக்கு அதுக்கான சூழல் இல்லை. நான் போய் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பாவுக்கு இதை நான் புரிய வைப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு அவங்க கொடுத்ததே இல்லை. அந்த பஸ் கண்டக்டர் சொன்ன காரணத்தினால வீட்டில் தெரிஞ்சு அடுத்த கட்டத்துக்கு அவங்க போயிட்டாங்க. அப்படி போகும்போது எனக்கு அப்போ யோசிக்கும் போது அன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட்டு சங்கர்கிட்டயே சொல்கிறேன், சங்கர் மேலே எனக்கு விருப்பம் இருக்குன்றதே சங்கர்கிட்ட சொன்னேன். என்னால் வந்து வேற ஒருத்தவங்க யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொன்னதுமே சங்கர் வந்துட்டு, இல்லை நீ வந்துடு, என்னாலையும் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்புறம் ரெண்டு பேரும் அடுத்த நாள் மேரேஜ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டோம். போலீஸ் ஸ்டேஷன் போனதுமே ரெண்டு பேர்த்து வீட்லேயும் கூப்பிட்டு பேசினாங்க. கூப்பிட்டு பேசும்போது சங்கரோட வீட்டில் அவங்க அப்பா வந்துட்டு எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அப்புறம் எங்கள் வீட்டில் காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 4:30 போலீஸ் ஸ்டேஷனில் கன்வின்ஸ் பண்ணி பார்த்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு அழுதாங்க, அடுத்தது திட்டினாங்க, அடுத்தது அவங்களுக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இது பண்ணி அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு அவங்களுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு.
அது என்ன மாதிரி வார்த்தை பிரயோகங்களும் ஜாதி ரீதியான வார்த்தை பிரயோகங்கள் வந்து பயன்படுத்தினாங்களா?
இல்லை, அவங்க அந்த தெருவுக்குள்ளேயே உன்னால் போய் இருக்க முடியாது அப்படி சொல்லி சொன்னாங்க. நிறைய வார்த்தைகள் இருக்குது. அங்கே போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே என்னோடய செருப்பை பல்லால் கடித்து இழுத்து போட்டாங்க. ஒரு சாதாரணமாக எந்த மனுஷனும் வாயில் செருப்பு வைக்க மாட்டாங்கல்ல, அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே என்ன அவ்வளோ கோபத்தில் செருப்பை கடித்து தூக்கி போட்டாங்க, வாயிலே கடிச்சாங்க. இல்லை அம்மா,
ஒரு சாதி ரீதியான பிரச்சனை அப்படின்றத கடந்து உங்களோட அம்மா இல்லை உங்களோட அப்பா வந்து அன்பு ரீதியாக இல்லை ஒரு தன்னோட மகள் அப்படின்ற ரீதியாக அவங்க அணுகவே இல்லையா அவங்கள வந்து?
இல்லை, எங்களை கொலை பண்ணுற வரைக்குமே எங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே அவங்களோட அந்த முயற்சிகள் எல்லாமே பாசத்தின் அடிப்படையில் தான் அது செய்கிறாங்க அப்படின்னு நானும் சரி சங்கரும் சரி அது வரைக்குமே எங்களுக்கு அவங்க பாசத்தினால தான் இவ்வளோ தாட்டி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த இன்சிடெண்ட்டுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வீட்டில் வந்து கூப்பிட்டாங்க என்னை வந்துடுன்னு சொல்லி, நான் மறுத்துட்டேன், இல்லை நான் சங்கர் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவ்வளோ டைமும் என் கூட பேசினவங்க சங்கரை பற்றி ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே இல்லை, நான் ஏன் வேணும்னு சொல்கிறேன், எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை வேணும்னு நினைக்கிறேன், அவங்க ஒரு நிமிஷம் கூட புரிஞ்சு அவங்களோட பாயிண்ட்டு நான் இந்த இடத்துல இருக்கக்கூடாது, சங்கர் கூட இருக்கக்கூடாது.
உடுமலைப்பேட்டையில் நடந்த சம்பவத்துக்கு முன்னாடி நிறைய கொடுமைகள் நிகழ்ந்ததாக சொல்கிறீங்க, என்ன மாதிரி வந்து அவங்க வந்து திட்டமிட்ட செயல்பாடு அவங்களை நோக்கி செஞ்சாங்க?
கல்யாணம் ஆனதுமே சங்கர் வந்து எனக்கு கடத்திட்டு வந்துட்டான்னு கேஸ் கொடுத்துட்டாங்க. நாங்கள் இங்கே நேரம் உடுமலையில் போய் நாங்கள் போயிட்டோம், ஆனால் அவங்க கேஸ் கொடுத்து பழனியில் என்னை கடத்திட்டான்னு சொல்லிட்டு சங்கர் மேலே கேஸ் கொடுத்தாங்க. அப்போ அதுக்காக நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் அலைஞ்சிட்டு இருந்தோம். அடுத்த ஒரு வாரத்துலேயே தாத்தா அத்தை மாமா பையன் ஒருத்தவங்க ரெண்டு பேர் வந்தாங்க. வந்து ரொம்ப பாசமாக இருக்க மாதிரி எங்கள் ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு போகிறது, கூட்டிகிட்டு போய் சங்கருக்கும் எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாரு தாத்தா, எடுத்து கொடுத்து வீட்டுக்கு தாட்டி விட்டான். அடுத்த நாள் வந்து ஸ்கூட்டி வந்து வீட்டில் வச்சுட்டு போனார். அதுக்கு அடுத்த நாள் வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு மலத்துக்குளம்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போய் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் பாதி தூரத்தில் அந்த சைடு ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அங்கே போயிட்டு பின்னாடி பார்த்தா காரில் எல்லோரும் வர்றாங்க, அங்கேருந்து என்னை அப்படியே கடத்திட்டு போயிட்டாங்க. கடத்திட்டு போய் ஒரு சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க, சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு போய் அவங்க அடுத்த நாள் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து போய் போகும்போதே இங்கே சங்கர் கட்டியிருந்த தாலி மிஞ்சி நான் போட்டிருந்து போட்டுட்டு போன ட்ரெஸ்ஸு அது எல்லாத்தையுமே வெளியில் நிற்க வச்சு தண்ணி ஊற்றி அதெல்லாம் கொடுத்திட்டு, அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து ஒரு அந்த மலையாளம் மந்திரிக்கிறவங்க கிட்ட கூட்டிகிட்டு போய் விட்டு அவங்க ஃபுல்லாக நைட்டெல்லாம் காலில் ஏதோ ஒரு மந்திரிச்ச மாதிரி கட்டி நான் சங்கர மாதிரி மறக்கணும் அது இதுன்னு சொல்லி என் கூட அவங்கள என்னை பேச விட்டு பிரெயின் வாஷ் பண்ணி, அதுக்கு அடுத்த நாள் வந்து வருஷ நாடுன்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே கூட்டிகிட்டு போய் அங்கே சாமியார்கிட்ட இது பண்ணி அந்த கருப்பு கலர் ஏதோ சாப்பிட்றதுக்கு மை வைப்பாங்கள்ல அதெல்லாம் பண்ணி, அடுத்த மறுபடியும் இந்த மாதிரி தான் தொடர்ந்துகிட்டே இருந்தது. அதெல்லாம் இதெல்லாம் முடிஞ்சு நான் அங்கேருந்து மறுபடியும் வந்து சங்கர்கிட்ட சேர்ந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பாட்டி வர ஆரம்பித்தாங்க. தாத்தா முடிஞ்சு அதுக்கப்புறம் பாட்டி வர சரி இப்போயாவது கொஞ்சம் திரும்பி இருப்பாங்க நம்மளை ஏற்றுக்குவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ ஒரு டைம் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. சரியில்லாமல் போனதுனால உடுமைப்பேட்டைக்கு நானும் சங்கரும் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அவங்களும் எங்கள் கூட வரேன்னாங்க. சரி வாங்கன்னு கூட்டிகிட்டு போனோம். எங்கள் பாட்டி எங்கள் கூடயே வந்துட்டு அங்கேயும் வீட்டுக்கும் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேர் வராங்க. நடு ரோட்டில் ஒரு டேர்ன் மாதிரி இருக்குது, அந்த டேர்ன்லேருந்து நானும் சங்கரும் நடந்துருந்துட்டுக்கும் எங்களுக்கு ஆப்போசிட்டில் கார் வருது. காருக்குள்ளே அவங்க இருக்கிறது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம். பார்த்துட்டு நானும் சங்கரும் ஓடுறோம் நடு ரோட்டில் ஓடிட்டு இருக்கும்போது. அதுக்கு மேலே எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுனால என்னால் அதுக்கு மேலே ஓட முடியல. அங்கே நின்று ரெண்டு பேரும் கத்துறோம், யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னோமே அந்த இடத்துல ஒரே க்ரௌட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷன் போனோம். நாங்கள் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்குலே அவங்க அங்கேருந்து கிளம்பிட்டாங்க.
உங்களோட காதல் உங்களுக்கு புதிய ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கு, அதை விட உங்களுக்குள்ள பெரும் மாற்றத்தை நிகழ்த்திருக்கு. இந்த மாற்றம் எப்படி நிகழ்ந்ததா நினைக்கிறீங்க?
அந்த டைமிங்கில் என்னை பார்க்க வந்தவங்களுக்கு அளவே கிடையாது. அவ்வளோ பேர் என் மேலே அவ்வளோ பாசமாக, ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க வீட்டு பொண்ணாக என்னை நினச்சி இந்த ஊருக்கு வந்தவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் தான் என்னோட இந்த மாற்றத்துக்கு முழு காரணம்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ பேர், யாருமே தெரியாதவங்க ஒருத்தவங்க நம்ம மேலே பாசம் காமிக்கும்போது நமக்கு அது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலாக இருந்தது எனக்கு. அப்போ நான் வந்து ஒவ்வொரு மேடைகளுக்கும் நான் போக ஆரம்பித்தேன். அதுக்காக நான் ஒரு அடையாளமாக என்னை நிறுத்தினாங்க, அதுக்கு மேடைகளுக்கு போக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அம்பேத்கர்னா யார், பெரியார்னா யார், அப்புறம் அவங்கள வாசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் சமுதாயத்தில் நடக்கிற கொடுமைகள் எல்லாத்தையும் அதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பித்தது. என்னோ இந்த வழியிலிருந்து வந்தபோது தான் அடுத்தவங்களோட வழிகள் எல்லாமே எனக்கு தெரிய ஆரம்பித்தது. மேபி அவங்க சொல்கிற அந்த சாதியத்தில் இருக்கிற ஒரு பையனை நான் கல்யாணம் பண்ணியிருந்தா எனக்கான உரிமைகள் அங்கே மறுக்கப்பட்டிருக்கும், ஒரு அடிமை வாழ்வை நான் வாழ்ந்திருப்பேன். ஆனால் எனக்கு இங்கே அப்படி கிடையாது. எனக்கு சங்கர் வந்து முழு உரிமையும் கொடுத்துருக்கான்னு இப்போ என்னால் உணர முடியுது. ஆனால் அது எதுவுமே தெரியாமல் நான் அப்போ அப்படியாக தான் இருந்திருக்கேன். ஆனால் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்கிறது, எனக்கு பிடிச்சத உங்ககிட்ட பேசுறது, என்னோட வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு என்னால் இப்போ உணர முடியுது.
கௌசல்யாவின் வாழ்வை உடுமலை புரட்டை சம்பவம் புரட்டி போட்டது போல் தருமபுரி அருகே நாயக்கன் கொட்டாயில் சாதியின் பெயரால் ஒரு கிராமமே எரிக்கப்பட்ட சம்பவம் திவ்யாவின் வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கியது. கௌசல்யாவின் போராட்டமும் திவ்யாவின் வாழ்க்கையும் ஊரறிந்த சம்பவங்கள். ஊரறியா பல காதல்கள் சேர்ந்துள்ளன, பிரிந்துள்ளன, பிரிக்கப்பட்டுள்ளன. அந்த உண்மைகளை தீண்டிடுவோம்.
காதலும் சாதியும் படைத்தவர் மகா தமிழ் பிரபாகரன். நிகழ்ச்சி தயாரிப்பு ரைசன்.